ஓம் ஸ்ரீ சத்குரு பியோ நமஹ. அம்பாள் பரதேவதையானவர் நிறைய வடிவங்களை தாங்கி இந்த மானுடர்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செஞ்சுருக்கா. இந்த 15வது ஸ்லோகத்தில் சௌந்தரலகரில் அம்பாளை பற்றி ஆதிசங்கர் வந்து உபாசனத்தால் கவித்துவ பிராப்தி, அதாவது அம்பாளை வித்யாரூபிணியாக உருவப்படுத்துகிறார். இனி வரும் ஸ்லோகங்கள் 15, 16, 17 இந்த 3 ஸ்லோகங்களுமே அம்பாள் வந்து ஒரு கவித்துவ பிராப்தி, வாக்விலாசம் அப்படி அது மாதிரி வித்யா விருத்திகளுக்கு அம்பாளை வந்து காரணமாக சொல்கிறார். அந்த 3 ஸ்லோகங்களையும் அம்பாள் வந்து வித்யாரூபிணியாக காட்சியளிக்கிறார், அந்த மாதிரி தான் உருவப்படுத்துகிறார். இந்த ஸ்லோகத்தில் எப்படி அம்பாள் இருக்கானாக்க, சரத்கால சந்திரிகையைப் போல் மிகவும் வெளுப்பான வர்ணமுழுவலாகவும், சந்திரகலையால் அலங்கரிக்கப்பட்ட தலைமுடியோடும், நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட கிரீடத்தோடும் அம்பாள் வந்து காட்சி அளிக்கிறாளாம். சாதாரணமாக அம்பாள் வந்து நம்ம முதல்ல சொல்லும்போது 4 கரங்களில் அபயவரத அஸ்தம் அம்பாளுக்கு கிடையாது. ஆனால் இதில் வந்து வித்யாரூபிணியாக இருக்கும்போது அம்பாள் வந்து அபயவரத அஸ்தத்தை காட்டுறா. ஒரு கையில் ஜபமாலையும் இன்னொரு கையில் புத்தகத்தையும் தாங்கிட்டு பக்தனுக்கு காட்சி தரா. இந்த மாதிரி அம்பாளை உருவப்படுத்துகிறார். இதில் ஒரு உள்ள சூட்சமமான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அம்பாள் முதல்ல வர்ணிக்கும்போது அம்பாளை அவள் வந்து வெளுப்பான வர்ணமுள்ளவளாக வர்ணிக்கிறார். வெள்ளை அப்படிங்கிறது ஒரு தூய்மையை குறிக்கும், சத்துவகுணத்தை குறிக்கும். அதனால் அம்பாள்கிட்ட சத்துவகுணம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு, தமோ குணமும் ரஜோகுணமும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரார். அதுக்கப்புறம் ஜடாமுடியில் சந்திரகலையை வச்சுருக்காளாம். சந்திரகலை வந்து ஜடாமுடி தரித்த சந்திரகலையை காமேஸ்வரன் தான் வச்சுருப்பார். ஆனால் இங்கே வந்து அம்பாள் வித்யாரூபிணியாக ஜடாமுடியில் சந்திரகலையை தரிச்சுருக்காளாம். ஏன் அப்படின்னாக்க, அந்த காமேஸ்வரனையே அவள் உள் வாங்கியிருக்காளாம். அதனால் அவளுக்கு ஜடாமுடியும் சந்திரகலையும் சித்திக்கிறது. இதில் இன்னொரு பயணம் சொல்கிறாள், அம்பாளை வந்து இந்த மாதிரி ஒரு சுரூபத்தில் ஜடாமுடி தரித்து அதில் சந்திரகலையோடு இருக்கும்போது அப்படி அம்பாளை நம்ம சுரூபமாக நினச்சி வணங்கும் போது அந்த காமேஸ்வரனையும் சேர்ந்து வணங்குகிறோம் அப்படிங்கிறத சொல்ல வர்றார் ஆதிசங்கர் பகவத்பாதால். அதுக்கப்புறம் ரத்னங்களால் இழைக்கப்பட்ட கிரீடத்தை தலையில் வச்சுருக்கலாம். அப்படின்னாக்க கிரீடம் அப்படிங்கிறது ஒரு ராஜாவுடைய சாயுஜ பதவி. அதனால் இந்த சகல லோகங்களையும் வந்து கட்டி காக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்காளாம். அதனால் அந்த ரத்ன கிரீடத்தை அம்பாள் வந்து தரிச்சுருக்காளாம். அதனால் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் அவள்கிட்ட இருக்குது. இப்படி அம்பாளை வித்யாரூபிணியாக உருவப்படுத்தி வணங்கக்கூடியவர்களுக்கு என்ன சித்திக்கிறது அப்படின்னாக்க, தேன் பால் திராட்சை இவங்களுடைய தித்திப்பை பல மடங்கு நம்ம சுவைச்சாலும் அவளுடைய வாக்குவிலாசத்துக்கு ஈடாகாதான். அவளுக்கு வரக்கூடிய வாக்குவிலாசம் அம்பாளை அது மாதிரி துதிச்சாக்க அவளுக்கு அப்படி ஒரு மதுரமான வாக்குவிலாசம் வருமா, அவளுடைய பேச்சில் இனிமே இருக்குமா, அவளுடைய பேச்சை கேட்கறதுக்குனே ஒரு கூட்டம் அவளை சுற்றியே இருக்குமா, அந்த மாதிரி ஒரு மதுரமான வாக்குவிலாசம் ஏற்படுமா அவளுக்கு. அது எப்படின்னாக்க, தேன் பால் திராட்சை இவைகளுடைய கூட்டு கலவையாக இருந்தாலும் சமஷ்டியாக இருந்தாலும் அதோட பல மடங்கு மதுரமாக இருக்குமா, அந்த மாதிரி அவனுக்கு வாக்குவிலாசம் சிந்திக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்ல வரார். இதற்கு சாரஸ்வத பிரயோகம்னு பேர். கல்வி கலைகளில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவா இந்த ஸ்லோகத்தை முறைப்படி இந்த வர்ணனையோட அம்பாளை நினச்சி பண்ணினானக்க, பாராயணம் பண்ணானக்க, அவளுக்கு கல்வி கலைகள்லாம் வெகு சீக்கிரத்திலையும் மிகவும் அரிதான கலைகளையும் அவள் வந்து சீக்கிரமாக பயனுள்ளதாக மாற்றிக்கக்கூடிய ஒரு சக்தியும் அவளுக்கு கிடைக்கும். அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு சகல வித்தைகளிலும் அபாரமான பாண்டித்யம் ஏற்படும். அவளே அவளுடைய சுயமாகவே சில கவித்துவத்திலாம் அவள் ஈடுபடுவாள், அந்த ஒரு பலன் அவளுக்கு கிடைக்கும். வித்தியில் வந்து மேன்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவா தேவியை இந்த மாதிரி தியானித்து ஆதிசங்கர் பகவத்பாதா சொல்ற மாதிரி இந்த மாதிரி சுரூபத்தில் அம்பாளை வந்து வித்யாரூபிணியா அந்த சுரூபத்தில் தியானம் பண்ணி அம்பாளை விழுந்து நமஸ்கரிச்சா அவ சகல கலைகளையும் பாண்டித்யம் பெறுவா, வாக்குவிலாசம் மேம்பட்டு அவ வந்து ஒரு சாதகனாக இந்த உலகத்தில் உள்ளவர்களால் மதிக்கப்படுவா, போற்றப்படுவா அப்படிங்கிறத சொல்லுகிறேன். ராதே கிருஷ்ணா.